ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். வணக்கம் அன்பர்களே, இந்திய நிகழ்ச்சியை தொடங்கும் முன் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்த வாரத்தில் யாருக்காவது வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்களா? இல்லையென்றால் இப்பொழுதே ஒருவரை உங்கள் மனதில் தீர்மானித்து இந்த வார இறுதிக்குள் அவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நிகழ்ச்சி நிரல் தேவையானால் தயங்காது எழுதுங்கள், உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இன்றைய செய்தியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.
நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ சீதிரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ பார்ப்படி தாழும் நாத பரம சத்திர சாதா நாரோரும் தூய வேத நமோ 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 சீதிரி ஏகவஸ்தே நமோ
பிரியமான நேயர்களே, இப்பொழுது நாம் எட்டாம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இப்பொழுது நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் இரண்டாவது முக்கியமான பிரிவுக்குள்ளே வருகிறோம். 8-12 வரை யூதேயா சமாரியா தேசங்களிலே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தனது அப்போஸ்தலர்கள் மூலமாய் செய்த கிரியைகளை நாம் பார்க்கிறோம். இதுவரை எருசலேமிலே அவர்கள் எப்படி சாட்சிகளாய் இருந்தார்கள் என்று பார்த்தோம். இப்பொழுது அடுத்த பகுதிக்குள்ளே வருகிறோம். வழக்கத்திற்கு மாறான ஒரு காட்சியோடு 7வது அதிகாரம் நிறைவடைந்தது. ஆதி திருச்சபையிலே மிகவும் தாக்கத்தை உண்டு பண்ணிய 2 வாலிபர்களை பார்த்தோம். ஒன்று ஸ்தேவான் என்னும் உதவியாளன், முதல் திருச்சபையின் முதல் இரத்த சாட்சியாக இவன் மரித்தான். 2வது வாலிபன் ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்படுவதற்கு பொறுப்பாளனாயிருந்த ஒரு பரிசேயன், அவனே சவுல். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1வது வசனம்,
அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள்.
ஸ்தேவானை கொலை செய்வதிலே தலைமை பொறுப்பெடுத்து பவுல் செயல்படுகிறான். ஸ்தேவானின் முகத்தை பார்த்த தரிசுப்பட்டணத்து சவுலுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்த்து மனுஷகுமாரன் பிதாவினுடைய வலது பார்சத்திலே நிற்பதை பார்க்கிறான். ஆனால் சவுலால் எதையுமே காண முடியவில்லை. சவுலை பார்த்தால் அவன் பார்ப்பது எனக்கும் தெரிந்தால் நன்றாயிருக்குமே என்று எண்ணுவது போல இருக்கிறது. சவுல் திருச்சபையை துன்பப்படுத்துகிறதிலே முக்கியமானவனாயிருந்தான். இதன் விளைவாக திருச்சபை சிதறுண்டது. சொல்லப்போனால் சவுல் திருச்சபைக்கு ஒரு நல்ல காரியத்தையே செய்தான். ஏனென்றால் அதுவரை எல்லா விசுவாசிகளும் எருசலேமிலேயே கூடியிருந்தார்கள். சவுலின் இந்த துன்பப்படுத்துதல் துவங்கிய பொழுது ஜனங்கள் பல திசைகளிலே சிதறடிக்கப்பட்டார்கள். அடுத்ததாக எருசலேமை தாண்டி அவர்கள் செல்ல வேண்டிய இடமாக சமாரியா யூதேயா பகுதி குறித்து இயேசு கூறியிருந்தார். யூதேயா என்பது எருசலேமை சுற்றியுள்ள இடம். சமாரியா எருசலேமிற்கும் வடக்கு பக்கமாய் இருக்கிறது. பாருங்கள் அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 2வது வசனம்,
தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள்.
இந்த இடத்திலே விசுவாசிகள் அடக்கம் செய்யும் முறையை குறித்து சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். இன்றைக்கும் சிலருக்கு வரும் கேள்வி என்னவென்றால், சரீரம் எரிக்கப்படுவது தவறா சரியா? இதற்கு எதிராக வேதத்திலே எந்த காரியமும் சொல்லப்படவில்லை. நம்முடைய சரீரம் எரிக்கப்பட்டாலும் நாம் ரட்சிப்பை இழந்து போகிறதில்லை. என்றாலும் விசுவாசிகள் அடக்கம் செய்யப்படும் முறை ஒரு விதையானது விதைக்கப்படுவதைப் போல இருக்கிறது. உயிர்த்தெழுதல் வரை அங்கே நித்திரை செய்யும்படியாக அது செய்யப்படுகிறது. இவ்வாறாகத்தான் பவுல் மரணத்தை குறித்து 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். சரீரம் விதை என்று 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே கூறியிருக்கிறார். விதையை விதைக்கு முன்பாக அதை எரிக்கிறதில்லை. பூமியிலே ஒரு சரீரத்தை புதைப்பது ஒரு விதையைப் போல காட்சியாக படைக்கப்படுகிறது. உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கைக்கு அடையாளமாக அது புதைக்கப்படுகிறது. சொல்லப்போனால் எரிக்கப்பட்ட கற்களினாலே ஸ்தேவானின் சரீரம் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும். மென்மையான அவரை எடுத்து ஒரு விதையை ஊன்றுவது போல அடக்கம் செய்கிறார்கள். ஸ்தேவான் கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள்ளே கடந்து சென்று விட்டான். அவரே அவனுக்காக காத்திருந்தவர். சரீரம் உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கிறது. கவனிங்கள், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 44வது வசனம்,
ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு.
எனவேதான் சரீரம் அடக்கம் செய்யப்படும் முறையே விசுவாசிகளால் பின்பற்றப்பட்டது. மரணத்தை குறித்து மேலும் 2 காரியங்களை நாம் ஞாபகத்திலே வைப்பது சிறந்தது. இந்த உலகத்திலே மரிக்கிற நாம் ஒவ்வொருவரும் உயிரோடு எழுப்பப்பட போகிறோம். கிறிஸ்து முதல் பலனானார். நாம் அவர் நடுவானில் வரும்பொழுது உயிரோடு எழுப்பப்பட்டு அவரோடு இணைக்கப்படுவோம். அது மட்டுமல்ல, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலே பவுல் சொல்லுவது போல, மரித்தவர்களை குறித்தும் நாம் நம்பிக்கையற்றவர்களைப் போல துக்கப்படாதபடி ஒரு நிச்சயமும் நம்பிக்கை முழுவதாய் காணப்பட வேண்டும். என்றாலும் மரணத்தின் மூலமாக ஏற்படும் பிரிவு இந்த உலகத்திலே நம்முடைய இருதயத்தை பாதிக்கிறதாகவே இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட இருதயங்களுக்கு கர்த்தரே ஆறுதலையும் சமாதானத்தையும் அருளுகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள்,
சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கிக் கொண்டிருந்தான்.
இங்கே முழுவதும் சக்தி நிறைந்த ஒரு இளைஞனை பார்க்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா, பிலிப்பி பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு கடிதம் எழுதும் பொழுது 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே,
பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் என்று தன்னை குறித்தே எழுதியிருக்கிறார்.
அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 4வது வசனம்,
சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள்.
சபைக்கு ஏற்பட்ட துன்பத்தின் விளைவை இங்கே நாம் பார்க்கிறோம். சபைக்கு வந்த பாடுகள் சபையின் வளர்ச்சியை தடுக்க அல்ல, அதை மேலும் அதிகமாக்கவே செய்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருக்கும் பொழுதும் இதே போல ஒரு சாட்சி சொல்கிறார். பாருங்கள், பிலிப்பியர் 1:12. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். திருச்சபையை வெளியே இருந்து ஒரு காலம் காயப்படுத்த முடியாது. திருச்சபைக்கு உள்ளே இருக்கிறவர்கள்தான் திருச்சபையை காயப்படுத்த முடியும். ஆனால் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கஷ்டங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகளினாலே எங்கோ வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை அந்தந்த இடங்களுக்கு ஆண்டவர் எடுத்துச் சென்றதின் நோக்கமும், இப்பொழுது நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்வீர்கள் என்ற நோக்கத்தோடுதான் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நீங்கள் வேலை செய்யும் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், நீங்கள் வாழும் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், சற்றே உங்களை சுற்றி பாருங்கள். ஆண்டவருடைய அன்பை அறியாத எத்தனை பேர் உங்களுக்கு அருகிலே இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் எதையாவது செய்யலாம். அப்போஸ்தலர் 8:5-6 கவனியுங்கள்.
அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள்.
இப்பொழுது உதவிக்காரர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட 7 பேரிலே 2வது நபரான பிலிப்பை இங்கே நாம் பார்க்கிறோம். இவரும் கர்த்தரால் அற்புதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கூறினார். இப்பொழுது சுவிசேஷம் சமாரியாவுக்கு செல்கிறது. பிலிப்பு குணமாக்கும் வரம் பெற்றவராய் காணப்படுகிறார். ஆதி திருச்சபையிலே இருந்த எல்லாருக்கும் அந்த வரம் கொடுக்கப்படவில்லை. தலைமைத்துவத்திலே இருந்தவர்களுக்கு அந்த வரம் கொடுக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை உலகத்தின் பல பகுதிகளுக்கு எடுத்துச் சென்றவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அப்படிப்பட்ட வரங்கள் மறைந்துவிட்டன. அப்போஸ்தலருடைய காலத்திற்கு பிறகு இந்த வரத்தை நாம் பார்க்க முடியவில்லை. வேதவசனம் முழுமையாக தொகுத்து கொடுக்கப்பட்ட பின்பு சரியான அடிப்படை சத்தியங்களின் மூலமாக கர்த்தர் மக்களை ரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்தினார். அப்போஸ்தலர் 8:7-8 பாருங்கள்.
அநேகரிலிருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று.
இப்பொழுது சுவிசேஷம் சமாரியாவிற்கு வந்துவிட்டது. சமாரியாவிலே பிலிப்பு நன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். சுவிசேஷம் சென்ற இடத்திலெல்லாம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இப்பொழுது திருச்சபை வேகமாக வளர்ந்து வருவதனால் உண்மையாக விசுவாசிகளாக மாறாதவர்களும் திருச்சபையிலே இணைய ஆரம்பித்தார்கள். உண்மையாகவே அவர்கள் அவிசுவாசிகளாக இருந்தாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 8:9.
சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணிக் கொண்டிருந்தான்.
இங்கே அவன் தன்னைத்தான் ஒரு பெரியவன் போல காட்டிக் கொள்கிறான். இன்றைக்கும் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்க்கலாம். மற்றவர்களை விட நாங்கள் சிறப்பான காரியங்களை செய்கிறோம் என்று தாங்களே சொல்லுகிறவர்கள் தங்களை வேறுபடுத்திக் கொள்கிறார்கள். இப்படித்தான் சீமோன் என்ற அந்த மனிதனும் செய்து கொண்டிருந்தான். வசனம் 10:11 பாருங்கள்.
தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள்.
அவனை ஒரு தெய்வத்தைப் போல மனிதர்கள் எண்ணினார்கள். இந்த மனிதனுடைய திறமையிலேயும் நாம் மயங்கிவிடக்கூடாது. ஒருவேளை அவன் கர்த்தருடைய வார்த்தையையே கொடுத்துக் கொண்டிருந்தாலும் அந்த மனிதனை பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். அதை சரியாக அவன் சொல்கிறானா என்பதை பாருங்கள். கர்த்தரையே நோக்கி பாருங்கள். கர்த்தரிடமாய் திரும்புங்கள். மனிதன் மேலே நம்முடைய கண்களை நாம் வைக்கும் பொழுது கர்த்தரை விட்டு நம்முடைய கண்களை எடுக்கிறோம். இதுதான் அன்றைக்கு சமாரியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வசனம் 12.
தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
பிலிப்பு சமாரியாவிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அநேக ஆண்களும் பெண்களும் விசுவாசத்திற்குள்ளே வந்தார்கள். இப்பொழுது அந்த சீமோன் பிலிப்போடு கூட தொடர்பு கொள்கிறான். அது மட்டுமல்ல, சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான் என்று 13வது வசனத்தில் பார்க்கிறோம். கவனியங்கள், அப்போஸ்தலர் 8:13.
அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றிக்கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான்.
இப்பொழுது பிலிப்புவுக்கு மிக நெருங்கிய நண்பன் போல சீமோன் ஆகிவிட்டான். ஏனென்றால் பிலிப்புவின் செய்தியை கேட்டு இவன் விசுவாசத்திற்குள்ளே வந்தவனாய் காணப்படுகிறான். 13வது வசனத்தின் முதல் பகுதியை பார்க்கும்பொழுதும் அவனும் உண்மையான ஒரு விசுவாசியாகிவிட்டான் என்று நமக்கு என்ன தோன்றுகிறது? ஆனால் உண்மையாகவே அவனுடைய இருதயத்திலே மாற்றம் பெறவில்லை. இன்றைக்கும் தங்களை விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற பலர் உண்மையான மறுபிறப்பின் அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அறிவளவிலே அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், கூட்டத்தோடு கூட்டமாய் செல்வார்கள், ஆனால் ரட்சிக்கப்படவில்லை. நீரினாலே ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவராலே திருச்சபைக்குள்ளே அவர்கள் ஞானஸ்நானம் பெறவில்லை. இன்றைக்கு இவர்களைப் போல அநேகர் இருக்கிறார்கள். எங்களுக்கு வருகிற அநேக கடிதங்களிலே அநேகர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக வேதத்தை தொடர்ந்து அவர்கள் படிக்க ஆரம்பித்ததினாலே தங்கள் விசுவாசத்தை குறித்தும் அவர்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். பலர் உணர்ந்து கொண்ட காரியம் என்னவென்றால், அதுவரை தங்கள் வாழ்க்கையிலே பற்பல விதமான காரியங்களை பின்பற்றி வந்திருந்தாலும் உண்மையான மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்பதை கண்டுகொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், 2 கொரிந்தியர் 13:5, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் என்று சொல்கிறார். ஆம், இன்றைக்கும் நீங்களும் உண்மையாக பூரண விசுவாசத்திற்குள்ளே இருக்கிறீர்களா என்பதை சற்றே ஆராய்ந்து பாருங்கள். இந்த சீமோன் வெளிப்பிரகாரமான எல்லா காரியங்களையும் பெற்றவனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான், ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டான். ஆனால் அவனுடைய விசுவாசம் உண்மையான விசுவாசம் இல்லை. கவனியங்கள், அப்போஸ்தலர் 8:14-16.
சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி.
சமாரியாவிலே ஒரு எழுப்புதல் காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்பதை அப்போஸ்தலர்கள் கேட்டபொழுது அது எவ்வளவு உண்மையானது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக பேதுருவையும் யோவானையும் அனுப்பினார்கள். அவர்கள் அங்கே சென்றபொழுது அங்கே அநேக உண்மையான விசுவாசிகள் மறுபிறப்பு அடைந்திருப்பதை கண்டார்கள். ஆனாலும் பரிசுத்த ஆவியினாலே திருச்சபைக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறவில்லை என்பதை கண்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையிலே இல்லை. இதன் பொருள் என்ன? அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. வெளிப்பிரகாரமான சடங்காச்சாரத்தின் வழியாக கடந்து வந்திருந்தார்களே ஒழிய இருதயத்திலே உண்மையான ஒரு மாற்றம் இல்லை. அருமையானவர்களே, தண்ணீரினாலே திருமுழுக்கை பெற்று அல்லது வேறு ஒரு சடங்காச்சாரத்தின் மூலமாக மட்டும் நீங்கள் கடந்து சென்றால் கிறிஸ்தவராக முடியாது. இந்த சீமோனுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வது மிகவும் பிடித்த ஒரு காரியமாய் இருந்தது. பாருங்கள், வசனம் 17.
அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள்.
ஒருவேளை பிலிப்பு சுவிசேஷத்தை குறித்த எல்லா உண்மைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கூறாமல் இருந்திருக்கலாம், அல்லது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். என்ன இருந்தாலும் இப்பொழுது அப்போஸ்தலரோடு கூட இணைக்கப்பட்டவர்களானார்கள். இப்பொழுது சுவிசேஷத்தையும் விசுவாசித்தார்கள், இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசித்தார்கள். எனவே இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களிலே வாசம் பண்ணினார். இதை அந்த சரித்திர பின்னணியத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பகுதிகளிலேயும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்ற கட்டளையை சீஷர்கள் பெற்றவர்களாயிருந்தார்கள். எனவே பெந்தேகோஸ்தே நாளிலே எருசலேமிலே சுவிசேஷம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது பேதுரும் யோவானும் அதை சமாரியாவுக்கும் யூதேயாவுக்கும் கொண்டு வருகிறார்கள். அப்போஸ்தலன் பவுல் புறஜாதி மக்களுக்கு அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே இந்த கட்டளையை அவர்களுக்கு கொடுத்தார். இப்பொழுது சமாரியாவிலே அது நிறைவேறுகிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 8:18-19.
அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான்.
பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு இங்கே சீமோன் பணம் கொடுக்க முயற்சித்தான். ஏனென்றால் சமய காரியங்களை கொண்டு வியாபாரம் செய்ய அவன் விரும்பினான். தன்னுடைய சொந்த லாபத்திற்காக அதை பயன்படுத்த விரும்பினான். திருச்சபையிலே வெளியே இருந்து வரும் பாடல்கள் திருச்சபையை காயப்படுத்தாது, அது விசுவாசிகளை சிதற பண்ணும், விளைவாக சுவிசேஷம் பல இடங்களிலே சென்றடைய உதவி செய்யும். ஆனால் எது திருச்சபையை பாதிக்கும் என்றால் சீமோனை போன்ற மனிதர்கள் திருச்சபைக்குள்ளேயே இருந்து உண்மையான விசுவாசிகளாய் இல்லாவிட்டாலும் தங்களை விசுவாசி என்று கூறிக்கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களாலேயே திருச்சபை பாதிப்படையும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலேயும் இதுதான் உண்மையானதாக இருந்தது. அவரோடு இருந்த 12 பேரிலே ஒருவராலேயே அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டார். அவருடைய சொந்த ஜனங்களை அவரை காட்டிக் கொடுத்தார்கள். ரோம அதிகாரியினிடத்திலே அவருடைய சொந்த ஜனங்களை அவரை ஒப்புக் கொடுத்தார்கள். அவர்கள் அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். இன்றைக்கும் திருச்சபைக்குள்ளே இருக்கிற மனிதர்களாலேயே இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்படுகிறார். ஒருவேளை நீங்கள் நேரடியாக அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யாதவர்களாய் இருந்தாலும், அப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருந்தால் நீங்களும் தேவனை துக்கப்படுத்துகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், ட்ராய் என்ற பட்டணத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்ட அந்த மரக்குதிரையைப் போல இருக்கிறது. அந்த மரக்குதிரை உள்ளே வரும்பொழுது அது மிகவும் பலமுள்ளதாக, எந்த ஒரு தீமைக்கும் விழுந்து போகாததாய் இருந்தது. பிசாசானவனும் திருச்சபையை அழிப்பதற்காக வெளியே இருந்து முயற்சிகளை எடுக்கிறான். வெளியே இருந்து திருச்சபையை தாக்கினால் திருச்சபை வளர்கிறதை ஒழிய அழிகிறதில்லை என்பதை கண்ட அவன் திருச்சபைக்குள்ளே இருக்கிற மனிதர்களுக்குள்ளே புகுந்து திருச்சபையை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு திருச்சபையிலே போதுகிறாயிருக்கிற எத்தனையோ பேர் இந்த உண்மையை உணர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். நாம் திருச்சபையை கெடுக்கும் பிசாசின் மனிதர்களாய் இருக்கிறோமா என்பதையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 8:20-21 பாருங்கள்.
பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய்ப் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை.
இந்த காரணத்தினாலேயே இந்த மனிதன் உண்மையான மறுபிறப்பு அடையவில்லை என்பது தெரிகிறது. அவனுடைய இருதயம் கர்த்தரோடு சரியானதா இல்லை என்பதை பேதுரு வெளிப்படுத்துகிறார். அவனுடைய ஆசை எல்லாம் பணம்தான். இன்றைக்கும் எத்தனையோ பேர் திருச்சபைக்குரிய காரியங்களை தன்னுடைய சொந்த லாபத்திற்காக பயன்படுத்த முற்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை இனம் கண்டுகொண்டு திருச்சபையை விட்டு வெளியேற்றுவதே சிறந்தது. அல்லது அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். வசனம் 22-23.
ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான்.
ஆம், சீமோன் பேதுரு சொல்வதை விட இன்னும் கடினமான வார்த்தைகளை நாம் சொல்ல முடியாது. பாருங்கள் அப்போஸ்தலர் 8:24.
அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாத படிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான்.
இந்த சீமோன் எதற்காக ஜபிக்கிறான்? தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜபிக்கவில்லை. இந்த பயங்கரமான காரியங்கள் எதுவும் தனக்கு நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஜபிக்கும்படியாய் கேட்கிறான். இந்த மனிதன் உண்மையாகவே கர்த்தரிடத்திலே வந்தானா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. வசனம் 25.
இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள்.
இப்பொழுது சுவிசேஷம் உலகத்தின் கடைசியை நோக்கி செல்லுகிறது. எருசலேமிலே ஆரம்பமானது. அப்போஸ்தலர் அங்கே இருந்ததினாலே அங்கே ஒரு திருச்சபை ஆரம்பமானது. சீக்கிரமாக சுவிசேஷம் அந்தியோகியாவிற்கு செல்லப் போகிறது. பின்னர் அது எபேசிற்கு செல்லும், அலெக்சாண்டரியா பட்டணத்திற்கு செல்லும், ரோமாபுரிக்கு செல்லும். இப்பொழுது அது உலகத்தின் பல பகுதிகளுக்கு சென்றுவிட்டது. சுவிசேஷத்தை பூமியின் கடைசி வரை எடுத்துச் செல்லும் மிக சிறப்பான ஒரு சாதனம் வானொலி. முதல் நூற்றாண்டு முதல் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை திருச்சபையானது வானொலியை கொண்டு செய்து முடிக்க முடியும். சுவிசேஷம் சொல்லப்பட்டிராத எல்லா இடங்களிலேயும் அது ஊடுருவி செல்ல தேவன் இன்றைக்கும் பயன்படுத்தும் ஒரு உபகரணம் வானொலி. வேறு எந்த வகையிலேயும் சந்திக்க முடியாத ஒரு பெரும் கூட்ட மக்களை கர்த்தர் வானொலி மூலமாக இன்றைக்கும் சந்தித்து வருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 8:9-10 அதிகாரங்களிலே குறிப்பிடத்தக்க மனமாற்றங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 8 அதிகாரத்திலே காமின் மகனான எத்தியோப்பிய மந்திரியின் மனமாற்றத்தையும், 9 அதிகாரத்திலே சேம் வம்சத்தைச் சேர்ந்த தர்சு பட்டணத்து பவுலின் மனமாற்றத்தையும், 10 அதிகாரத்திலே யாபேத்தின் மகனான ரோம 100 அதிபதியான கொர்நேலியுவின் மனமாற்றத்தையும் நாம் பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லா வம்சங்களுமே இந்த 3 வம்சங்களின் வழிகள்தான். இவர்கள் மூவரும் நோவாவின் புதல்வர்கள். இந்த 3 உதாரணங்களிலேயும் அந்த மனமாற்றத்தில் தொடர்புள்ள 3 காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு. பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை சமாரியாவுக்கு கொண்டு சென்றார். அங்கே ஆவியானவர் அற்புதமாக செயல்பட்டார். பின்னர் பரிசுத்த ஆவியானவர் காசாவிற்கு சென்றார். எத்தியோப்பிய மந்திரியின் இருதயத்திலே கிரியை செய்தார். கர்த்தருடைய செய்திக்காக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுதும் அந்த செய்தியை கொடுக்க ஒரு செய்தியாளரையும் ஆயத்தப்படுத்துகிறார். ஆம், பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் மிக மிக அவசியமானது. அநேக வேளைகளிலே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் இன்றைக்கு பல பணிகள் செய்யப்படுகிறது. இதனாலேயே விளைச்சல் இல்லை. கர்த்தருடைய பணியை செய்யும் முன்னதாகவே நாம் அதிகமாக அதற்காக ஜெபிக்க வேண்டும். எந்த ஒரு குறிப்பிட்ட நபரிடத்திலே சுவிசேஷத்தை கூறப்போகிறோமோ அந்த நபருக்காக நாம் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். சரியான நேரத்திலே அவர்களிடத்திலே நம்மை வழிநடத்துவார். ஆவியானவர் செல்லும் திசையிலே நாம் செல்ல வேண்டும். இது மனமாற்றத்திற்கு முதல் அடிப்படை. இதை நாம் பார்க்கிற 3 உதாரணங்களிலேயும் தெளிவாக பார்க்கலாம். 2வதாக கர்த்தருடைய வார்த்தை. ரோமர் 10:17 வசனத்திலே பார்க்கிறது போல, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை எடுத்தே அதை பயன்படுத்துவார். ஆனால் 3வதாக அங்கே தேவனுடைய மனிதன் ஒருவனை தேவன் பயன்படுத்துவார். அங்கே தேவனுடைய மனிதனை உருவாக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் ஒரு தேவனுடைய மனிதனை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 8 அதிகாரத்திலே பிலிப்பியின் ஊழியத்தின் மற்றொரு முறையையும் நாம் பார்க்கிறோம். சுவிசேஷம் சமாரியாவுக்கு சென்று விட்டது. உண்மையான அநேக விசுவாசிகள் அங்கே உருவானார்கள். அதே வேளையிலே சீமோன் என்கிற மனிதன் மூலமாக தீமையும் திருச்சபைக்குள்ளே புகுந்தது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே பயனுள்ள பாத்திரங்களாக நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, அந்த நாட்களிலே நீர் பிலிப்பை பயன்படுத்தியது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். யார் யாருடைய வாழ்க்கையிலே எங்கள் மூலமாய் உம்முடைய வசனத்தை கொடுக்க நீர் சித்தமாயிருக்கிறீரோ அவர்களை உம்முடைய தூய ஆவியானவராலே ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டிய பணியை குறித்து தூய ஆவியானவரே எங்களுக்கு உணர்த்தி எங்களை வழி நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் செல்லும் திசையை நாங்கள் பின்பற்றி நாங்கள் உமக்காக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை எங்களுடைய காதுகள் எப்பொழுதும் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆதியாகமம் 24:60.